உபதேச அமிர்தம் பதம் ஆறு. திருஷ்டை ஸ்வபாவ யுனிதை வபுச தோசை நா பிராகிருதயம் இக பக்த ஜனசிய பசியேத் கங்கா அபு நகலு அபுபத் பேன பங்கை பிரம்ம திரவத்ம அபகச்சதி நீர தர்மை. மொழிபெயர்ப்பு பொருளை சில பிரபாதிக்கு தன்னுடைய உண்மையான கிருஷ்ண உணர்வு நிலையில் வைக்கப்பட்டதால் தூய பக்தன் உடலுடன் தன்னை சம்பந்தப்படுத்தி கொள்வது இல்லை. இத்தகைய பக்தரை ஜட வியூகத்திலிருந்து பார்க்க கூடாது. உண்மையில் தாழ்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த உடலையோ மோசமான நிறங்கொண்ட உடலையோ அங்ககீன உடலையோ அல்லது நோய்வாய்ப்பட்ட உறுதியற்ற உடலையோ ஒரு பக்தர் கொண்டு இருந்தாலும் அவற்றை கண்காணியாது விட வேண்டும். சாதாரண பார்வையில் குறைகள் இருந்தாலும் ஒரு தூய பக்தரின் உடல் என்றும் கலங்கப்படுவது இல்லை. அது நுரை சேறு நிறைந்த மழைக்கால கங்கை நீரை போன்றது ஆகும். கங்கை நீர் என்றும் மாசுபடுவது இல்லை. ஆன்மீக உணர்வில் முன்னேறியவர்கள் கங்கை நீரின் நிலையை பார்க்காமல் அதில் நீராடுவர். பொருளுரை: ஆத்மாவின் வேலையான சுத்த பக்தி அல்லது பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் திவ்ய சேவையில் ஈடுபடுவது முக்தி பெற்ற நிலையில் புரியப்படுவது ஆகும். பகவத்கீதையில் 14.26 மாம்சையோ அவ்யபிசாரணே பக்தி யோகேன சேவதே சா குணான் சமித்யதான் பிரம்ம பூயா கல்பதே. பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்ட எந்த நிலையிலும் இழிவு அடையாத ஒருவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்து அடைகிறான். அவ்யபிசாரினே பக்தி என்றால் கலப்படமற்ற பக்தி என்று பொருள். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவன் ஜட எண்ணங்கள் இல்லாதவனாக இருத்தல் வேண்டும். இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் ஒருவனது உணர்வு மாற வேண்டும். ஜட இன்பத்தை எண்ணி உணர்வு இருந்தால் அது ஜட உணர்வு. ஆனால் கிருஷ்ணருக்கு சேவை புரிவதை எண்ணி இருந்தால் அதுவே கிருஷ்ண உணர்வு ஆகும். சரணடைந்த ஆத்மாவானது ஜட நோக்கங்கள் இல்லாமல் கிருஷ்ணருக்கு சேவை புரிகிறது. அந்யா அபிலாத சூன்யம், ஞான கர்மாதி அனாவிரதம், மாசற்ற பக்தி தொண்டானது உடல் மனம் ஆகியவற்றின் செயல்களான ஞானம் மனக்கற்பனை கர்மம் பலநோக்கு செயல்கள் ஆகியவற்றையெல்லாம் கடந்தது. அதுவே தூய பக்தி யோகம் ஆகும். ஆத்மாவிற்கு பொருத்தமான செயல் பக்தி யோகம் ஆகும். மேலும் ஒருவர் கலப்படமற்ற மாசற்ற பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவர் முக்தி அடைந்தவர் ஆகிறார். சாகுணான் சமித்யான், கிருஷ்ண பக்தர் ஒருவரின் உடல் ஜடத்தால் கட்டுப்பட்டதாக தெரிந்தாலும் உண்மை அது அல்ல. எனவே ஜட வியூகத்திலிருந்து ஒரு தூய பக்தரை ஒருவன் பார்க்க கூடாது. பக்தனாகாமல் ஒரு பக்தரை பூரணமாக ஒருவன் காண இயலாது. முந்தின பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி என மூன்று வகையான பக்தர்கள் உள்ளனர். கனிஷ்ட அதிகாரியால் பக்தரையும் பக்தர் அல்லாதவரையும் வேறுபடுத்தி காண இயலாது. அவர் கோயிலில் உள்ள பகவானின் விக்கிரகத்தை வழிபடுவதை பற்றியே எண்ணுவார். ஆனால் மத்தியம அதிகாரியால் பக்தர் பக்தர் அல்லாதவர் இடையே வேற்றுமை காண முடியும். அது மட்டுமல்ல, பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள வேறுபாட்டையும் அவர் அறிவார். இவ்வாறாக பரமபுருஷரான முழுமுதற் கடவுளையும் பக்தரையும் பக்தர் அல்லாதவரையும் வெவ்வேறு வழிகளில் நடத்துவார். ஒரு தூய பக்தரின் உடல் குறைகளை யாரும் குறை கூறக்கூடாது. அப்படி குறைகள் இருப்பினும் அவற்றை கவனியாது விட வேண்டும். பகவத் சேவையை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் கூறியுள்ளபடி 2:30 அபிஷேத் சுதுராசரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுர்யேவ ச மத்விய சம்யக் வசிதோஹி ச. சில சமயங்களில் ஒரு பக்தர் விரும்பத்தகாத செயல்களை செய்தாலும் அவரை நற்குணங்கள் பொருந்திய சாதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய உண்மை நிலை பகவானுடைய சேவையில் ஈடுபடுவது ஆகும். அவரை ஒரு சாதாரண மனிதராக கருதக்கூடாது. ஒரு தூய பக்தர் பிராமண அல்லது கோஸ்வாமி குடும்பத்தில் பிறக்காவிட்டாலும் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு இருந்தால் அவரை புறக்கணிக்க கூடாது. உண்மையில் ஜடக்கருத்து, ஜாதி அல்லது பரம்பரையை கொண்டு கோஸ்வாமிகளின் குடும்பம் இருக்கவே முடியாது. கோஸ்வாமி என்ற பட்டம் தூய பக்தர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுவது ஆகும். இவ்வாறு நாங்கள் ரூபகோஸ்வாமி மற்றும் சனாதன கோஸ்வாமி தலைமையாக இருக்கும் 6 கோஸ்வாமிகளை பற்றியே சொல்கிறோம். ரூபகோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் நடைமுறையில் முகமதியர்களாக மாறிவிட்டு இருந்தனர். தங்களது பெயரில் கூட தாபிரகாசா, சாகரமல்லிகா என்று மாட்டிக்கொண்டனர். ஆனால் ஸ்ரீ சைதன்ய மகாபுர் அவர்களை கோஸ்வாமிகளாய் ஆக்கினார். எனவே கோஸ்வாமி என்ற பட்டம் பரம்பரையில் வருவது அல்ல. கோஸ்வாமி என்றால் புலன்களை கட்டுப்படுத்தியவர் அல்லது புலன்களுக்கு எஜமானர் என்று பொருள். ஒரு பக்தர் புலன்களால் கட்டுப்படுத்தப்படுவது இல்லை, மாறாக புலன்களை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். எனவே அவரை சுவாமி என்றோ கோஸ்வாமி என்றோ கோஸ்வாமி குடும்பத்தில் அவர் பிறக்காவிட்டாலும் கூட அழைக்க வேண்டும். இக்கூற்றுப்படி ஸ்ரீ நித்யானந்த பிரபு மற்றும் அத்வைத பிரபுவின் சந்ததியினராக கோஸ்வாமிகள் கண்டிப்பாக பக்தர்கள்தான். ஆனால் மற்ற குடும்பங்களிலிருந்து வரும் பக்தர்களை ஒதுக்கி பேதம் பாராட்டக்கூடாது. உண்மையில் முந்தைய ஆச்சாரியர்களின் குடும்பத்திலிருந்து வரும் பக்தர்கள் ஆனாலும் மற்ற சாதாரண குடும்பங்களிலிருந்து வரும் பக்தர்கள் ஆனாலும் இருவரையும் சமமாக பாவிக்க வேண்டும். இவர் ஒரு அமெரிக்க கோஸ்வாமி என்று ஒருவன் எண்ணி பேதம் பார்க்க கூடாது. இவர் ஒரு நித்யானந்த வம்ச கோஸ்வாமி என்றும் ஒருவன் எண்ணக்கூடாது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உள்ள அமெரிக்க வைஷ்ணவர்களுக்கு கோஸ்வாமி பட்டத்தை நாங்கள் அளிப்பது குறித்து சிலர் எங்களை எதிர்க்கிறார்கள். சில சமயங்களில் மக்கள் அமெரிக்க வைஷ்ணவரிடம் அவர்களது சந்நியாசம் அல்லது கோஸ்வாமி பட்டம் உண்மையானது அல்ல என்று கூறிவிடுகின்றனர். ஆனால் இப்பதத்தில் சில ரூபகோஸ்வாமி கூறுவதன்படி ஒரு அமெரிக்க கோஸ்வாமிக்கும் ஆச்சாரியின் குடும்பத்தில் பிறந்த கோஸ்வாமிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே சமயம் பிராமண குடும்பத்தில் பிறக்காமலோ நித்யானந்தர் அல்லது அத்வைத பிரபுவின் குடும்பத்தில் பிறக்காமலோ ஒரு பக்தர் கோஸ்வாமி பட்டத்தை பெற்றுவிட்டதால் தான் கோஸ்வாமி ஆகிவிட்டதாக எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது. பகுதியமாக கர்வம் கொண்டவுடனே பக்தி துண்டில் இருந்து கீழே விழுந்து விடுவோம் என்பதை என்றும் மறவாது இருக்க வேண்டும். திவ்ய விஞ்ஞானமாக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பொறாமைக்கு இடமே கிடையாது. இவ்வியக்கம் அழுக்காறு அறிவையற்ற பரமம் நிர்பத் சரானாம் பரமஹம்சர்களுக்கு உண்டானது ஆகும். ஒரு வைஷ்ணவரின் உடல் குறைகளை நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டால் அந்த வைஷ்ணவரின் பாத கமலங்களுக்கு மிகப்பெரிய குற்றத்தை செய்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். வைஷ்ணவரது பாத கமலங்களில் புரியப்பட்ட குற்றமானது மிகவும் ஆபத்து ஆனது. ஸ்ரீ சைதன்ய மகாபுரு இக்குற்றத்தை ஹாதி மாதா மதயானை குற்றம் என்கிறார். நல்ல நிலையில் இருக்கும் ஒரு தோட்டத்தில் மதயானை ஒன்று புகுந்தால் பெருத்த சேதம் விளைவிக்கும். அதேபோல் ஒரு வைஷ்ணவருக்கு எதிராக எவ்வித குற்றமும் புரியாமல் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பக்தனும் உயர்ந்த வைஷ்ணவரிடமிருந்து அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் உயர்ந்த வைஷ்ணவரும் இளைய வைஷ்ணவருக்கு உதவ தயாராக இருக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்தே ஒருவர் உயர்ந்தவரோ இளையவராகவோ ஆகிறார். தூய வைஷ்ணவரின் செயல்கள் ஜட வியூகத்திலிருந்து ஒருவர் பார்க்க கூடாது. குறிப்பாக ஜட வியூகத்திலிருந்து ஒரு தூய வைஷ்ணவரை ஒரு ஆரம்ப நிலை பக்தர் பார்ப்பது மிகவும் அபாயகரமானது. எனவே ஒருவன் தூய பக்தரை வெளித்தோற்றத்தை வைத்து பார்க்கக்கூடாது. அவரது உள்குணங்களை அறிந்து கொள்ள முயல வேண்டும். மேலும் பகவானின் திவ்ய சேவையில் அவர் எவ்வாறு ஈடுபட்டுள்ளார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒருவன் ஒரு தூய பக்தரை ஜட வியூகத்திலிருந்து பார்ப்பதை தவிர்த்து தானே படிப்படியாக தூய பக்தன் ஆகலாம். கிருஷ்ண பக்தி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ, குறிப்பிட்ட பக்தர்களுக்கோ, குறிப்பிட்ட நாட்டுக்கோ உட்பட்டது என்று எண்ணுபவர்கள் பக்தரின் வெளித்தோற்றத்தை காண்பவர்கள். இத்தகைய ஆரம்ப நிலையினர் உயர்ந்த பக்தரின் மேன்மை பொருந்திய சேவையை புகழாமல் அத்தகைய மகாபாகவதரை தங்கள் நிலைக்கு கொண்டு வர முயல்கிறார்கள். இத்தகைய பிரச்சனையை இக்கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதில் சந்திக்க நேரிடுகிறது. துரஷ்டவசமாக கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதும் பரப்பும் உன்னத செயலில் பாராட்ட விரும்பாத தொடக்க நிலை சக சீடர்களால் சூழப்பட்டு உள்ளோம். அவர்கள் எங்களை அவர்கள் நிலைக்கு கொண்டு வர எண்ணி எங்களை ஒவ்வொரு நிலையும் குறை கூறுகின்றனர். அவர்களது சிறுபிள்ளைத்தனமான செயல்களையும் குறைந்த அறிவையும் எண்ணி நாங்கள் வருந்துகிறோம். பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒருவர் பகவானின் உன்னத சேவையில் ஈடுபடும் பொழுது அவரை சாதாரண மனிதனாக எண்ணக்கூடாது. ஏனெனில் கிருஷ்ணரால் சக்தி அளிக்கப்பட இல்லையெனில் ஒருவரால் உலகம் முழுவதும் கிருஷ்ண உணர்வை பரப்ப இயலாது. எனவே ஒரு தூய பக்தரை ஒருவன் குறை கூறும் பொழுது கிருஷ்ண உணர்வில் முன்னேற விரும்புபவர்களுக்கு பெருந்தடை ஆகவும் அபாயகரமான ஒரு குற்றத்தை அவன் புரிகிறான். வைஷ்ணவ அபராதம். ஒரு வைஷ்ணவரின் பாத கமலங்களில் குற்றத்தை செய்தால் அதன் மூலம் எந்தவித ஆன்மீக பலனையும் பெற முடியாது. எனவே அனைவரும் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு வைஷ்ணவர் அல்லது சுத்த வைஷ்ணவரிடம் அழுக்காறு கொள்ளாமல் இருப்பதை கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரம் அளிக்கப்பட்ட வைஷ்ணவரை நெறிப்படுத்தப்பட வேண்டியவர் என்று கருதுவதும் குற்றமாகும். அவருக்கு அறிவுரை வழங்குவதோ அவரை திருத்துவதோ குற்றமாகும். ஆரம்ப நிலை வைஷ்ணவர்களை மிக உயர்ந்த வைஷ்ணவர்களின் அவர்களது செயல்கள் வைத்து அறிந்து கொள்ளலாம். உயர்ந்த வைஷ்ணவர் எப்பொழுதும் ஆன்மீக குருவாகவே இருக்கிறார். ஆரம்ப நிலை வைஷ்ணவர் எப்பொழுதும் அவர் சீடராகவே கருதப்பட வேண்டும். ஒரு ஆன்மீக குரு எப்பொழுதும் சீடரின் அறிவுரைக்கு இலக்காக கூடாது. மேலும் சீடர் அல்லாதவரின் அறிவுரைகளை கேட்கவும் அவர் முயலக்கூடாது. இந்த ஆறாவது பதத்தில் ரூபகோஸ்வாமியின் அறிவுரைகளின் சாரம் இதுதான்.